நேயர்களுக்கு வணக்கம். மத்திய அலைவரிசை 340 மீட்டர் 882 கிலோஹெர்ட்ஸில் விஸ்வவாணியின் காலை தமிழ் ஒலிபரப்பு ஆரம்பமாகிறது.
அன்பார்ந்தவர்களே, வீட்டில் இருந்தபடியே வேதாகமத்தை கற்றுக்கொள்ள உங்களுக்கு ஓர் அரிய வாய்ப்பு. விஸ்வவாணி ஒலிபரப்பும் மூடி வேதாகம கல்லூரியும் கலந்து வேதாகம தொலை தொடர்பு கல்வி துவங்குகிறோம். 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற அனைவரும் இதில் கலந்து பயன்பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு. விரும்பும் அனைவரும் விஸ்வவாணி, தபால் பெட்டி எண் 1053, சென்னை 10 என்ற முகவரிக்கு இன்றே எழுதுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தை கற்றுக்கொள்ள இருக்கிறோம்.
நிறைந்த நல்ல தகப்பனே, அதிகாலை வேளையிலே உம்மேல் விசுவாசம் வைத்தவர்களாக நாங்கள் அநேக இடங்களிலே இருந்து கர்த்தரை நோக்கி பார்க்க கொடுத்த இருதயத்திற்காக, விருப்பத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த புதிய வாரத்திலேயும் ஜப விருப்பங்களை எங்களுக்கு தாரும், ஜப தாகங்களை எங்களுக்கு தாரும், ஜப நேரங்களை எங்களுக்கு தாரும். இன்று நாங்கள் ஒவ்வொருவரும் ஜபிக்கும் ஜபங்களுக்கு இந்த புதிய வாரத்திலே பலன்களை தெரிவித்தரலும் தகப்பனே. நாங்கள் கேட்கும் கேள்விகளுக்கு விடைகளை தந்தரலும் கர்த்தாவே. தேவரீர் இந்த புதிய வாரத்திலே பெரியோர் முதல் சிறியோர் வரை சந்தோஷம் உள்ளவர்களாக, சுகம் உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று ஜபிக்கின்றோம் தகப்பனே. கவலைப்படாமல் நாங்கள் வாழ உதவி செய்யும் தகப்பனே. சரீரத்திலே எந்த குறைகள் இருந்தாலும் நாங்கள் ஆண்டவரிடத்திலே ஜபித்து தெரிவித்து, ஆண்டவரே நாங்கள் ஜபத்தின் மூலமாக சுகத்தை பெற்றுக்கொள்ள அருள் செய்யும் தகப்பனே. வீட்டிலே யாராவது கர்த்தாவே சுகவீனமாக இருப்பார்கள் என்றால், மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருப்பார்கள் என்றால், கிருபையாக அவர்களை நீர் எழுப்பிவிடும் ஆண்டவரே. எங்கள் குடும்பத்திலே சுகக்கேடுகள், ஆரோக்கிய குறைவுகள், தீராத வியாதிகள் என்று எதுவும் இல்லாதபடி அனைவருக்கும் அவர்களுடைய கடமையை நிறைவேற்ற தேவைப்படும் சுகத்தை, ஆரோக்கியத்தை ஆண்டவரே நீர் அருளி செய்தரலும் கர்த்தாவே. பிரசவ வேளையிலே உள்ள ஸ்திரீகளுக்கு சுகமான பிரசவத்தை கொடுத்தரலும் தகப்பனே. குடும்பங்கள் கர்த்தருடைய பாக்கியத்தால் நிரம்பட்டும் கர்த்தாவே. அன்புள்ள ஆண்டவரே, பற்றாக்குறையினாலே, கடன் வாங்கினதினாலே, ஆண்டவரே தரித்திரத்தினாலே பிடிபட்ட ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைத்து ஜபிக்கின்றோம் கர்த்தாவே. கிருபையாக அவர்களுக்கு நீர் ஒரு விடுதலையை கொடுத்தரலும் தகப்பனே. நாங்கள் கடைகளை திறக்கும் பொழுதும், தொழில்களை துவக்கும் பொழுதும், எங்கள் வயல்களுக்கு நாங்கள் செல்லும் பொழுதும், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தோடு அவைகளை துவங்கவும், தேவனுடைய ஆசீர்வாதம் இருந்தது என்பதை அறிந்து ஆண்டவரே நாங்கள் மாலையிலே வீட்டிற்கு வரவும் அருள் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம் கர்த்தாவே. கடல்களிலே போய் ஆண்டவரே தங்களுடைய வேலைகளை செய்கின்றவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். கஷ்டமான சூழ்நிலையிலே வேலை செய்கின்றவர்கள், ஆண்டவரே வேலை செய்யும் இடத்திலே மற்றவர்களால் பாதிக்கப்படுகின்றவர்கள், ஆண்டவரே தங்களுடைய வேலைகள் நிரந்தரமாகவில்லையே என்று கவலைப்படுகின்றவர்கள், இன்னும் வீட்டை எடுத்து நடத்தத்தக்க அளவிற்கு சரியான வேலை கிடைக்கவில்லையே என்று வருந்துகின்றவர்கள், கர்த்தாவே ஒவ்வொருவரையும் நீர் காத்துக்கொள்ளும்.
இந்த புதிய வாரத்தில் நாங்கள் கையிட்டு செய்யும் அனைத்தும் சந்தோஷமானதாக இருக்க வேண்டும் என்று ஜபிக்கின்றோம் கர்த்தாவே. ஒவ்வொருவரும் வீட்டை விட்டு சந்தோஷத்தோடும் பத்திரமாகவும் புறப்பட்டு சென்று மாலையிலே சுகத்தோடும் ஸ்தோத்திரத்தோடும் வர வேண்டும் என்றே நாங்கள் வாஞ்சிக்கின்றோம், ஜபிக்கின்றோம் தகப்பனே. அதுவே நாங்கள் இந்த புதிய வாரத்தில் விரும்பும் விருப்பம் கர்த்தாவே. தகப்பனே, இன்றும் இந்த புதிய வாரமும் தங்கள் பிறந்த தினங்களையும் திருமண நாட்களையும் கடந்து செல்லும் ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய சந்தோஷம் அவர்கள் தலையிலே தங்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். அவர்களுடைய கடந்த கால வாழ்க்கையிலே விட்ட கண்ணீர்கள், கண்ட குறைகள், ஆண்டவரே பெற்ற அசௌகரியங்கள் எதுவும் இந்த புதிய வருடத்தில் இல்லாதபடி சுகத்தோடும் பலனோடும் கர்த்தர் தரும் மகிழ்ச்சியோடும் எல்லா நிறைவுகளோடும் அவர்கள் வாழ வேண்டும் என்று, நீடூழி வாழ வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம், வாழ்த்துகின்றோம் தகப்பனே. விசேஷமாய் குழந்தை செல்வத்திற்காக இந்த ஜப வேளையிலே ஜெபிக்கின்ற ஒவ்வொரு நபரையும் நீர் அறிவீர் தகப்பனே. ஒவ்வொரு தம்பதியையும் நீர் அறிவீர் கர்த்தாவே. எத்தனை வாரங்களாக, மாதங்களாக, வருடங்களாக அவர்கள் ஜபிக்கிறார்கள் என்பதையும் நீர் அறிவீர் தகப்பனே. கிருபையாக அவர்கள் ஜபத்தை இந்த வேளையிலே நீர் ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. அவர்கள் கண்ணீரை இந்த வேளையிலே கர்த்தருடைய கைகளிலே பிடித்தருளும் தகப்பனே. அவர்கள் கைகளிலே இந்த செல்வத்தை அவர்கள் மன விருப்பப்படி நீர் கொடுத்தருள வேண்டும் என்று ஜபிக்கின்றோம் தகப்பனே. கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும் ஊழியக்காரர்கள் பெருகட்டும், ஆசீர்வாதத்தோடு இருக்கட்டும் தகப்பனே. கர்த்தருடைய நாமத்தினாலே சமூகத்தின் நன்மைக்காக பாடுபடுகின்ற அனைவரையும் நீர் ஆசீர்வதியும் தகப்பனே. நாங்கள் இருக்கும் இடங்களிலே சமாதானம் இருக்கட்டும் தகப்பனே. மற்றவர்களுக்கு கெடுதல் செய்யாதபடி, தீங்கு செய்யாதபடி, சதி செய்யாதபடி ஆண்டவரே, எங்களைப் போல் மற்றவர்களை நாங்கள் நேசித்து நாங்கள் வாழ்வது போல அனைவரும் வாழ வேண்டும் என்ற விருப்பத்தை இந்த புதிய வாரத்தில் நாங்கள் காத்துக்கொள்ள உதவி செய்யும் தகப்பனே. எங்களை விட அதிகமாக கஷ்டப்படுகிறவர்களுக்கு இந்த புதிய வாரத்தில் ஒரு கை கொடுக்க நீர் அருள் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம் தகப்பனே. இயற்கையின் சேதங்களினால் பாதிக்கப்பட்டவர்கள், வெள்ளங்களினாலோ ஆண்டவரே இயற்கையின் நாச மோசங்களினாலோ பாதிக்கப்பட்டவர்கள், யுத்தங்களிலே திகைக்கின்றவர்கள், சண்டை நடக்கும் இடங்களிலே இருக்கின்றவர்கள் கர்த்தாவே, வன்முறைகளினால் பாதிக்கப்பட்டவர்கள், உயிர்களை இழந்தவர்கள், உடைமைகளை பறிகொடுத்தவர்கள், தங்க இடமில்லாமல் தவிக்கின்றவர்கள், உண்ண உணவில்லாமல் திகைக்கின்றவர்கள், உடுக்க வஸ்திரமில்லாமல் கஷ்டப்படுகின்றவர்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். அவ்விதமான சூழ்நிலையிலே தங்களுக்கு அருமையானவர்களை இழந்த சூழ்நிலையிலே, கணவனை இழந்த நிலையிலே, பெற்றோரை இழந்த ஒரு சூழ்நிலையிலே, கணவனால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையிலே இந்த வேளையிலே யாராவது இருப்பார்கள் என்றால், அவர்கள் ஜெபித்துக் கொண்டு இருப்பார்கள் என்றால், தாங்கள் யாரை நம்பினார்களோ அவர்கள் என்னை ஏமாற்றி விட்டார்களே என்று கவலையோடு யாராவது இருப்பார்கள் என்றால், தகப்பனே அவர்கள் ஜெபத்தை கேட்டு அவர்களுக்கு இந்த புதிய வாரத்திலே சந்தோஷத்தை கொடும், நிறைவை கொடும். நீர் ஜீவனுள்ளவர், நீர் நன்மை செய்கிறவர் என்பதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி அருளும். இந்த புதிய வாரத்திலே நாள் நாளாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசன்னம் ஜெபிக்கும் எங்கள் ஒவ்வொருவரையும் நடத்தி இந்த வாரத்தின் இறுதி மணி நேரங்களிலே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கத்தக்கதாக கர்த்தர் செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்ற பிதாவே, ஆமென்.
கலங்கமற்ற உள்ளம், கேள்வி கேட்காத விசுவாசம், எளிதிலே மன்னித்து மறந்துவிடும் மனப்பாங்கு, முழுவதுமாக தன்னையே தாழ்த்தும் எளிமை, இவைகள் அனைத்தும் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே ஒருவன் பிரவேசிக்க தேவையான தகுதிகள். மார்க் 10:1-12 விவாகரத்து பற்றி இயேசு கிறிஸ்து போதிப்பதை பார்க்கிறோம். 13-16 அவர் சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார் என்று வாசிக்கிறோம். 10:17-31 செல்வந்தனான ஒரு வாலிபன் இயேசு கிறிஸ்துவிடம் வருகிற சம்பவம் எழுதப்பட்டுள்ளது. 10:32-45 மனுஷகுமாரனுக்கும் செபதேயுவின் குமாரர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் இங்கு வாசிக்கிறோம். கடைசியாக 46-52 வசனங்களிலே பர்த்திமேயு என்ற குருடனை இயேசு கிறிஸ்து சுகமாக்குகிறார். 9:30 வசனத்திலே பிலிப்பு செசரியா பகுதியிலிருந்து புறப்பட்டு கலிலேயாவை கடந்து போனார் என்று வாசிக்கிறோம். 10:1 வசனத்திலே இயேசு கிறிஸ்து யோர்தானுக்கு அக்கறையிலே உள்ள தேசத்தின் வழியாய் யூதாவின் எல்லைகளில் வந்தார் என்றும் அவரை தேடி ஜனங்கள் கூட்டமாக வந்தார்கள் என்றும் நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து ஜனங்களுக்கு போதிப்பதை இயேசு கிறிஸ்து வழக்கமாக செய்து கொண்டே வந்தார். இயேசு கிறிஸ்துவை அவருடைய வார்த்தையை வைத்தே குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு பரிசேயர்கள் அவரிடம் வந்து புருஷனானவன் தன் மனைவியை தள்ளிவிடுவது நியாயமா என்று கேட்டார்கள். அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் பதில் தேவையே இல்லை. அவர்களுக்கு தேவை இயேசு கிறிஸ்து கூறும் ஒவ்வொரு வார்த்தையும் தான். கிறிஸ்துவை குற்றம் கண்டுபிடிக்கும் சந்தர்ப்பம் அவர்களுக்கு தேவை. இந்த கேள்வியை பரிசேயர்கள் ஏன் கேட்க வேண்டும்? அவர்களுக்கு இதற்கான விடை தெரியாதா? அவர்களுக்கு நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையிலே மோசே கூறிய உத்தரவு நன்றாக தெரியும் என்பதை 3-4 வசனங்களிலிருந்து நாம் அறிகிறோம். கேள்வி கேட்டவர்களிடமிருந்தே திரும்ப கேள்வி கேட்டு அவர்கள் வாயிலிருந்தே பதிலை பெறுகிறார் இயேசு கிறிஸ்து. மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படி விவாகரத்து செய்வதற்கான கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்று கேட்டதற்கு அவர்கள் கூறிய பதில், தள்ளுதற் சீட்டை எழுதி கொடுத்து அவளை தள்ளிவிடலாம் என்று மோசே உத்தரவு கொடுத்திருக்கிறார் என்று கூறுகிறார்கள். உபாகமம் 24:1-4 வசனங்களை இவர்கள் இங்கு குறிப்பிடுகிறார்கள். கட்டளை என்ற வார்த்தைக்கும் உத்தரவு என்ற வார்த்தைக்கும் மிகுந்த வித்தியாசம் உண்டு. கட்டளை என்பது ஆண்டவரின் மாறாத நியாயப்பிரமாணமாகும். உத்தரவு அல்லது அனுமதி என்பது சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ப அளிக்கப்படும் சலுகை அல்லது தளர்வு என்று கூறலாம். இந்த விவாகரத்து என்பது தேவனுடைய கட்டளையே அல்ல. இதை பரிசேயர்கள் தங்களுடைய வார்த்தையினாலேயே பதிலளித்து விட்டார்கள். இங்கு இந்த விவாகரத்து பிரச்சனையை கிளப்ப பரிசேயருக்கு 2 முக்கியமான காரணங்கள் இருந்திருக்க வேண்டும். 1வதாக, இயேசு கிறிஸ்துவின் போதனை மிகவும் சாதகமான ஜீவியத்திற்கு வழிவகுக்கிறது என்ற குற்றச்சாட்டு பரவலாக நிலவி வந்தது. நியாயப்பிரமாணம், பாரம்பரியம் இவைகளுக்கு எதிராக இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும் செயல்படுகிறார்கள் என்று பரிசேயரும் வேத பாரகரும் குற்றம் சாட்டி கொண்டே இருந்தார்கள். உதாரணமாக, ஓய்வு நாள் ஆசரிப்பு, சுத்திகரிப்பு முறைமை, பாவைகளோடு சேராமை போன்றவைகளை நாம் கூறலாம். சட்ட திட்டங்கள், சம்பிரதாயங்கள் என்ற கட்டுப்பாட்டுக்கு கீழ் வாழாத இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களின் ஒழுக்க நெறி எப்படிப்பட்டது என்று அறிந்து அதன் மூலம் இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய சீஷர்களையும் பரிசுத்தமில்லாதவர்கள், ஒழுக்கமில்லாதவர்கள் என்று விளம்பரப்படுத்தவே விவாகரத்து பிரச்சனையை இவர்கள் எழுப்பினார்கள். மத்தேயு 19:3 வசனத்திலே புருஷனானவன் தன் மனைவியை எந்த முகாந்திரத்தினாலாயிலும் தள்ளிவிடுவது நியாயமா என்று அவர்கள் கேட்கிறார்கள். இதிலிருந்து அவர்களின் எண்ணம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும் ஒழுக்க நெறியிலே அவ்வளவு கட்டுப்பாடு இல்லாதவர்கள் என்பதே ஆகும். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் கண்டிப்பான பதிலை கேட்ட அவருடைய சீஷர்கள் கூட, கணவன் மனைவியை குறித்த காரியம் இப்படி இருந்தால் விவாகம் பண்ணுகிறது நல்லதல்ல என்ற முடிவுக்கே வந்துவிட்டார்கள். திருமண வாழ்வின் புனிதத்துவத்தையும் அதன் கனமுள்ள தன்மையையும் இயேசு கிறிஸ்துவின் போதனையின் மூலமாக சீஷர்கள் அறிந்தார்கள். ஒழுக்கக்கேடு என்று காரணம் காட்டி இயேசு கிறிஸ்துவின் மேல் குற்றம் சாட்டலாம் என்று வந்தவர்கள் வாயடைத்து போயிருப்பார்கள். 2வதாக, அந்நாளிலே கார்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோது அந்திப்பஸ் என்பவன் தன்னுடைய மனைவியை தள்ளிவிட்டு தன் சகோதரனாகிய 1 ஏரோது பிலிப்பு என்பவனின் மனைவியாகிய ஏரோதியாளை தன்னுடைய மனைவியாக ஏற்றுக்கொண்டான். இந்த ஒழுக்க கேட்டை தட்டி கேட்ட யோவான் ஸ்நானகனின் தலை வெட்டப்பட்டது. இப்பொழுது இயேசு கிறிஸ்து ஏரோது அந்திப்பஸின் எல்லைக்குள்ளே இருக்கிறார். எனவே இதே பிரச்சனையை எழுப்பினால் இயேசு கிறிஸ்துவும் ஏரோது அந்திப்பஸின் பாவத்தை குறித்து பேசுவார். இவரையும் ஏரோது ராஜா பிடித்து மரண தண்டனை அளிப்பார் என்று தீய நோக்கத்துடனே பரிசேயர்கள் இந்த கேள்வியை கேட்டார்கள். இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு கூறும் பதிலை நாம் 3-12 வசனங்களிலே வாசிக்கிறோம். வழக்கம் போல அவர் 2 விதமான நிலைகளிலே பதிலை தருகிறார். 1வதாக, மேலோட்டமான பதிலை 3-5 வசனங்களிலே வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மோசேயின் நியாயப்பிரமாணத்தை சுட்டிக்காட்டுகிறார். இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனங்களையும் அளிக்க வரவில்லை, அவைகளை நிறைவேற்றுவதற்கே வந்தார் என்று மத்தேயு 5:17 வசனம் கூறுகிறது. மோசேயின் நியாயப்பிரமாணத்திலே உபாகமம் 24:1-4 விவாகரத்து பற்றிய உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த உத்தரவு மனிதனின் இருதய கடினத்தின் நிமித்தமாகவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய கட்டளைக்கு இணங்காத உங்கள் இருதயத்தின் கடினத்தினாலேயே விவாகரத்து அனுமதிக்கப்பட்டுள்ளது என்று 5 வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் 2 பதில் ஆழமான வேத சத்தியத்தின் அடிப்படையிலே இருப்பதை 6-12 வாசிக்கிறோம். விவாகரத்து குறித்து மத்தியஸ்தரான மோசே எழுதிய நியாயப்பிரமாணத்தை காட்டிலும் சிருஷ்டி கர்த்தரின் நீதியே முடிவானது. சிருஷ்டிப்பின் நியாயம் எல்லா காலங்களுக்கும் அப்பாற்பட்டது. அது எந்த விதிவிலக்கிற்கும் உட்படாத தேவ சட்டமாகும். எக்காலத்திலும் யாராலும் மீறக்கூடாத திருமண உறவின் புனிதத்துவம் எழுத்திலே விளக்கப்பட்டிருந்தாலும் அது கர்த்தரின் சிருஷ்டிப்பின் செயல் மூலமாக அங்கீகாரம் பெற்றுள்ளது. தேவன் மனுஷரை சிருஷ்டிக்கும் பொழுது ஆண் பெண் என்று இருபாலராக உண்டாக்கினார். தேவனுடைய கிரியை அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிறது. பாவம் உட்புகும் முன்பு தேவனின் சிருஷ்டிப்பிலே விவாகரத்து என்ற நச்சு இல்லவே இல்லை. எனவே விவாகரத்து என்பது தேவனின் சித்தமே அல்ல. புருஷனானவன் தனக்கு மிகவும் பழக்கமானவர்களும் வெகு நெருக்கமான சமுதாய உறவினர்களுமான தாய் தந்தையும் விட்டுவிட்டு இதுவரையிலும் பார்த்திராத ஒரு ஸ்திரியோடு இணைந்து புதியதும் மிகவும் நெருக்கமானதுமான ஒரு பிணைப்பை ஏற்படுத்துவது சிருஷ்டிப்பிலே தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின பரிபூரணமான திட்டமாகும். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்று 10:9 இயேசு கிறிஸ்து கூறுகிறார். திருமணம் என்பது மனித இனத்திலே உண்டாக்கப்பட்ட மிகவும் நெருக்கமான உறவு ஆகும். இது மனுஷீக சம்பந்தப்பட்டதாக இருப்பதனாலே மரணத்திற்கு பின்பு வருவதில்லை என்று 12:25 கூறுகிறது. இந்த உறவு கர்த்தரின் சித்தமாக இருக்கிறபடினாலும் அதன் அந்யோன்ய ஐக்கியம் பிரிக்கக்கூடாததாக இருக்கிறபடினாலும் பவுலடியார் திருமண உறவை ஆவிக்குரிய அர்த்தத்திலே கிறிஸ்துவுக்கும் திருச்சபைக்கும் இடையே உள்ள ஐக்கியத்திற்கு ஒப்பிட்டு பேசுவதை எபேசியர் 5:32 வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பதிலை கேட்ட பரிசேயர்களின் நிலைமையை பற்றி இங்கு குறிப்பிட தேவையே இல்லை. தோல்வியிலே அவர்கள் துவண்டு போயிருப்பார்கள். இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களோ இது பற்றி இன்னும் விளக்கம் தேவை என்றார்கள். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு கூறிய பதிலை நாம் 10:11-12 வாசிக்கிறோம். எவனாகிலும் தன் மனைவியை தள்ளிவிட்டு வேறொருத்தியை விவாகம் பண்ணினால் அவன் அவளுக்கு விரோதமாக விபச்சாரம் செய்கிறவனாயிருப்பான், அவளும் அதே பாவம் செய்கிறவளாயிருப்பாள் என்கிறார். இந்த வசனத்தை கூறும் பொழுது ஏரோது அந்திப்பஸ் ஏரோதியாள் இவர்களின் பாவத்தையும் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தினார். அதை அவர் மறைக்கவில்லை. குடும்ப வாழ்க்கையின் முக்கியத்துவத்தை கூறிக்கொண்டு வந்த இயேசு கிறிஸ்து 10:13-16 சிறு பிள்ளைகளை அணைத்துக் கொண்டு ஆசீர்வதிக்கும் அருமையான காட்சியை பார்க்கிறோம். விவாகரத்து செய்யப்பட்ட குடும்பங்களிலே அதன் பின் விளைவுகளால் மிகவும் பாதிக்கப்படுகிறவர்கள் பிள்ளைகளே ஆவார்கள். குடும்பங்கள் உடைந்து போவதினாலே பிள்ளைகள் தேவ பயம் இல்லாதவர்களாயும் சமுதாயத்திலே ஒரு பிடிப்பும் இல்லாதவர்களாயும் மாறிவிடுகிறார்கள். குடும்பமாக இயேசுவின் பக்கம் வந்தவர்கள் தங்கள் பிள்ளைகளையும் கொண்டு வரும் ஒரு அருமையான சம்பவத்தையே நாம் இங்கு பார்க்கிறோம். இயேசு பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டும் என்ற வாஞ்சை பெற்றோர்களிடம் காணப்பட்டது. ஆனால் இந்த வாஞ்சையை சீஷர்கள் உணரவில்லை. தங்கள் போதகருக்கு இது புதுவிதமான தொல்லை என்று எண்ணி அவர்களை சீஷர்கள் அதட்டினார்கள் என்று 13 கூறுகிறது. இந்த அன்பற்ற செயலை கண்ட இயேசு கிறிஸ்து மிகவும் விசனமடைந்தார். சிறு பிள்ளைகள் என்னிடத்திலே வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. எவனாயிலும் சிறு பிள்ளையைப் போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதிலே பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து கூறுவதை 14:15 வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து அவர்களை அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார் என்று 16 கூறுகிறது. அருமையானவர்களே, நம்முடைய குடும்பத்தின் சிறு பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் எங்கே இருக்கிறார்கள்? அவர்களை இயேசு கிறிஸ்துவண்டை கொண்டு வருவது பெற்றோர்களின் கடமை அல்லவா? அவர்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே அக்கறை காட்ட வேண்டாமா? இந்த கேள்விகளுக்கு பதிலளிக்கும் வகையிலே 10:17-31 வரும் சம்பவம் போதனையாக எழுதப்பட்டுள்ளது. சிறு பிள்ளைகளை ஆசீர்வதித்துவிட்டு இயேசு கிறிஸ்து புறப்பட்டு போகையிலே ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். இதை நாம் 17வது வசனத்திலே வாசிக்கிறோம். அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவன் என்று 22வது வசனம் கூறுகிறது. அவனிடம் பணம் இருந்தது, பதவி இருந்தது, பலன் இருந்தது, பக்தி இருந்தது. ஆனால் அவனிடம் இல்லாதது நித்திய ஜீவனை பற்றிய நிச்சயம். மறுமைக்குரிய ஜீவனை குறித்த மனமகிழ்ச்சி அவனிடம் காணப்படவில்லை. அந்த ஜீவனை அவன் நிச்சயம் அடைய வேண்டும். ஏனென்றால் அவன் இப்பொழுது பெற்றிருக்கும் பணம், பதவி, பலன், பாரம்பரியம் இவையெல்லாம் அவனோடு கூட வரப்போவதே இல்லை என்று அவன் நன்றாக அறிந்து கொண்டான். அவன் சரியான நபரிடம் வந்து தன்னுடைய குறையை கூறினான். அவன் வேண்டிக் கொண்ட முறையும் சரியானது. ஆனால் அவன் கூறிய வார்த்தைகள் சரியானவைகள் அல்ல. நித்திய ஜீவனை நான் பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். நித்திய ஜீவனை எனக்கு தாருமையா என்று அவன் கேட்டிருக்க வேண்டும். நித்திய ஜீவனின் நிச்சயத்தை அவன் இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே பெற வேண்டுமே தவிர தன்னுடைய கிரியையினாலே சம்பாதிக்க முடியாது. அவனுடைய இந்த தவறுக்கு காரணம் அவன் இயேசு கிறிஸ்துவை ஒரு நல்ல போதகராகவே தான் பார்த்தான். நல்ல போதகரே போதனை செய்யும், நான் செய்கிறேன் என்கிறான். ஆனால் அவன் அறியாமல் கூறிய வார்த்தைகளை கொண்டே தான் யார் என்று இயேசு கிறிஸ்து அவனுக்கு தெளிவுபடுத்துகிறார். நல்ல போதகரே என்று அழைத்தாய், நல்லவர் யார்? தேவன் ஒருவரே. அப்படியென்றால் நல்லவராகிய நான் யார்? நான் தேவனாக இருக்கிறேன் என்று பொருள்பட இயேசு கிறிஸ்து கூறிவிட்டு, நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட வாலிபனுக்கு 10 கற்பனைகளிலே 6 கற்பனைகளை செய்யும்படியாக கூறுகிறார். இந்த 6 கற்பனைகளும் ஒருவன் தன்னுடைய அயலானுக்கு செய்ய வேண்டிய கற்பனைகளாகும். முதல் 4 கற்பனைகள் ஒரு மனிதன் ஆண்டவருக்கு செய்ய வேண்டியது என்று கூறுகிறது. இவை எல்லாவற்றையும் நான் தன்னுடைய சிறு வயதிலிருந்தே கடைபிடித்து வருகிறேன் என்று 20வது வசனத்திலே அந்த வாலிபன் கூறுகிறான். அப்பொழுது இயேசு கிறிஸ்து அவனை உற்று பார்க்கிறார். அவனுடைய உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து பார்க்கிறார். அவன் மேல் அன்பு கூர்ந்தார். அவனுடைய குறையை அவர் கண்டுகொண்டார். வாலிப வாழ்க்கையிலே காணப்படும் குறைவு, நிலையில்லாத பணத்தின் மேலுள்ள விசுவாசமும், முற்று முடிய ரட்சிக்க வல்லவராகிய இயேசு கிறிஸ்து மீது உள்ள அவநம்பிக்கையுமே ஆகும். ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தடையாக இருக்கும் பொக்கிஷங்களை விட்டுவிட்டு என் பின்னே வா என்கிறார். அவன் மிகுந்த ஆஸ்தி உடையவனாக இருந்தபடியினாலே அந்த வார்த்தையை கேட்டு மனமடிந்து துக்க முகத்தோடே போய்விட்டான். இதை நாம் 22வது வசனத்திலே வாசிக்கிறோம். இந்த சம்பவத்தை தொடர்ந்து இயேசு கிறிஸ்து கூறும் போதனையை 23வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கிறோம். ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை உள்ளவன் ஆண்டவர் மேல் நம்பிக்கை அற்றவன். அப்படிப்பட்டவன் பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கவே முடியாது. ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பதை காட்டிலும் ஊசியின் காதிலே ஒட்டகம் நுழைவது எளிது என்று இயேசு கிறிஸ்து கூறுகிறார். பரலோக ராஜ்யத்திற்குள் போவது என்பது மனிதர்களால் கூடாத காரியம்தான். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே மட்டும் அது கூடும். இரட்சிப்பு மனிதனுடைய கிரியையினால் சம்பாதிக்கப்படுவதல்ல, சிலுவையிலே கிருபையாக ஈயப்படுவது. இதை கேட்டுக்கொண்டிருந்த பேதுரு சீஷர்களின் பிரதிநிதியைப் போல எழுந்து நின்று தங்களுடைய தியாகத்தை பட்டியல் போட்டு எங்களுக்கு என்ன கிடைக்கப் போகிறது என்று லாப நஷ்ட கணக்கு போட்டு பார்த்தார். இயேசு கிறிஸ்து பேதுருக்கு பதிலளிக்கையிலே, என் நிமித்தமாக தியாகம் செய்தவனுக்கு 2 முறைகளிலே லாபம் என்கிறார். இம்மையிலே இழந்து போன ஒவ்வொன்றிற்கும் 100% லாபம் என்கிறார். மறுமையிலே நித்திய ஜீவனே லாபம் என்று கூறுகிறார். அதாவது உலகம் முழுவதையும் லாபமாக பெறக்கூடியதை விட அதிக லாபம் என்கிறார். மார்க்கு 10வது அதிகாரம் 32-45 வசனங்களிலே மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய பாடு மரணத்தை பற்றி 3வது முறையாக முன்னறிவிக்கும் பொழுது, செபதேயுவின் குமாரர்களாகிய யோவானும் யாக்கோவும் தங்களுக்கு பிரதானமான பதவி வேண்டும் என்று கேட்கிற பரிதாபத்தை பார்க்கிறோம். 32-34 வசனங்களிலே இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணத்தை நாம் வாசிக்கிறோம். எருசலேமிலே அவர் அடைய போகும் அடிகள், பரியாசம், அவமானம், மரணம், அதன் பின்பு 3வது நாளிலே உயிர்த்தெழுதல், இவைகளை பற்றி ஆண்டவர் கூறிக்கொண்டு வருகிறார். ஆனால் 35-45 வசனங்களிலே செபதேயுவின் குமாரர்களாகிய யோவானும் யாக்கோபும் இயேசு கிறிஸ்துவிடம் வந்து, உமது மகிமையிலே எங்களிலே ஒருவனுக்கு வலது பாரிசத்திலும் ஒருவனுக்கு இடது பாரிசத்திலும் உட்கார நீர் அருள் செய்ய வேண்டும் என்று வேண்டுகிறார்கள். அவர்கள் வேண்டிக் கொண்ட காரியம் எவ்வளவு முக்கியமானது என்று அவர்கள் அறியவில்லை. நீங்கள் கேட்டுக்கொள்கிறது இன்னதென்று உங்களுக்கே தெரியவில்லை என்று இயேசு கிறிஸ்து கூறுகிறார். ஒருவேளை அவர்கள் இருவரும் இயேசு கிறிஸ்துவோடு கூட பாடு மரணம் தண்டனை அனுபவித்து அவரோடு கூட சிலுவையிலேயும் அறையப்படலாம். கிறிஸ்துவின் வலது இடது பாரிசத்திலே அமரக்கூடிய அதிகாரத்தை கொடுப்பது தேவனின் முடிவாகும் என்று இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு கூறுவதை 38-40 வசனங்களிலே வாசிக்கிறோம். யாக்கோபு யோவான் இவர்கள் இருவரின் செயலும் சீஷர்கள் மத்தியிலே ஒரு பிரிவினையை ஏற்படுத்திவிட்டதை மார்க்கு 10:41 வசனம் கூறுகிறது. சிபாரிசு முகத்தாட்சியம் குறுக்கு வழியிலே அதிகாரத்தை பெற நினைத்த இவர்கள் மேல் மற்ற 10 பேரும் எரிச்சலானார்கள். இதை கண்ட இயேசு கிறிஸ்து அதிகாரம் தலைமைத்துவம் பற்றி அவர்களுக்கு போதிப்பதை 10:42-45 வசனங்கள் கூறுகின்றன. 46-52 வசனங்களிலே இயேசு கிறிஸ்து எரிகோ வந்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு போகும் வழியிலே பர்த்திமேயு என்ற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான் என்று வாசிக்கிறோம். அவன் இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டு, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டான். தாவீதின் குமாரன் என்று மேசியாவையே அழைத்தார்கள். குருடனின் கூக்குரலை கேட்ட சீஷர்கள் அவனை அதட்டினார்கள். ஆனால் அவன் தன்னுடைய தேவையை அடைய போகும் சந்தர்ப்பத்தை நழுவ விடக்கூடாது என்றும் இன்னும் அதிகமாக கூப்பிட்டான். இயேசு கிறிஸ்து அவன் கூப்பிடுதலை கேட்டார். அவனை தன்னிடமாக அழைத்து வரும்படி கட்டளையிட்டார். அவன் தன்னுடைய மேல் வஸ்திரத்தை எரிந்துவிட்டு இயேசுவிடம் வந்தான். அவனுடைய வாஞ்சைக்கு இடையூறாக மேல் வஸ்திரம் கூட வரக்கூடாது என்று எரிந்துவிட்டான். அவனுடைய ஜெபம் காற்றிலே அடிக்கப்படும் நாணனைப் போல அல்லாமல் உறுதியாக ஒன்றாக இருந்தது. நான் பார்வை அடைய வேண்டும் ஆண்டவரே என்று கூறினான். அவனுடைய தற்காலிக தேவை ஒருவேளை பணமாக இருக்கலாம். ஆனால் அவனுடைய உண்மையான தேவை பார்வை. நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்று இயேசு கிறிஸ்து கூறிய உடனே அவன் பார்வை பெற்றான், கிறிஸ்துவுக்கு பின் சென்றான். மிகவும் செல்வந்தனாகிய வாலிபன் இரட்சிப்பு அடையாமல் சோர்ந்த முகத்தோடு வீடு திரும்பினான். பிச்சை எடுத்து கொண்டிருந்த குருடன் பார்வை அடைந்து இரட்சிப்பின் சந்தோஷத்தோடு இயேசு கிறிஸ்துவுக்கு பின் சென்றான்.
எங்கள் முகவரி: வேத ஆராய்ச்சி, விஸ்வவாணி, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. மீண்டும் கூறுகிறோம், வேத ஆராய்ச்சி, விஸ்வவாணி, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை. நாகும் 1:15 வசனத்தின் பின்பாகம்.
மத்திய அலைவரிசை 340 மீட்டர், 882 கிலோஹெர்ட்ஸில் ஒலிபரப்பான விஸ்வவாணியின் காலை தமிழ் ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் எமது தமிழ் ஒலிபரப்பு நாளை காலை 5:30 இதே மீட்டர் இதே அலைவரிசையில் ஆரம்பமாகும். வணக்கம்.